அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பிறகு தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 158 தமிழ் கைதிகள் தடுத்து வைத்திருக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சுவாமிநாதன் கூறியிருப்பது குறித்த செய்திகள்.
32 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், 9 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தால் 158 பேர் இருக்கின்றனர்.
இலங்கையில் தற்போது நிலவி வரும் அந்நிய செலாவணி நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் 1.5 பில்லியன் டாலர்களை கடன் பெற அந்நாடு முடிவு செய்திருப்பது குறித்து ஒரு செவ்வி.
இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி வரும்படியில் முக்கிய பங்கு வகிப்பது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் அனுப்பும் ரெமிட்டன்சஸ்.
தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக தேமுதிக இடையில் கூட்டணி அமையும் என திமுக தலைவர் நம்பிக்கை தெரிவித்திருப்பது குறித்த செய்தி. புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த செய்திகளை அளிக்கும் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதாராஜன் விஜய்.
ஐரோப்பாவிற்குள் குடியேறிகள் நுழைவதை கட்டுப்படுத்துவதற்காக துருக்கிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் சர்வதேச மனித உரிமையை மீறும் செயல் என ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. புதிதாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கத்தின்படி கிரேக்க தீவுகளுக்குள் வரும் சட்டவிரோத குடியேறிகளை மீளப் பெற்றுக் கொள்ள துருக்கி இணங்கியுள்ளது. இதற்கு பதிலாக துருக்கியில் உள்ள முகாம்களில் இருக்கும் அதே அளவிலான அகதிகளை ஏற்றுக்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இணக்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் விசாரணைகள் எதுவும் நடத்தப்படாமல் ஒரு நாட்டிலிருந்து மற்றைய நாட்டிற்கு மக்களை அனுப்பி வைப்பது சர்வதேச மனித உரிமை சட்டத்தை மீறும் செயல் என ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டனின் உறுப்புரிமை ஐக்கிய ராஜ்யத்தின் பொருளாதாரம் வளர்வதற்கு உதவியது என பேங்க் ஆப் இங்கிலாந்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய சந்தையில் பிரிட்டன் லாபமடைந்ததாக தெரிவித்த மார்க் கார்னே, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகினால் வங்கிகள் தமது நடவடிக்கைகள் சிலவற்றை நாட்டின் வெளியே மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் நீடித்திருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு பிரிட்டனில் ஜூன் மாதத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. இவரது கருத்துக்கள் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வேண்டும் என தெரிவிப்போரை ஆத்திரமூட்டியுள்ளது.
சிரியாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களில் துருக்கியின் எல்லைப்பகுதியான கில்லிஸில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளனர் என தென் துருக்கியில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலிருந்து இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து துருக்கிய ராணுவத்தினர் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் நிலைகள் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷரப்போவா ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளுக்கான ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்திருப்பதாக தெரிவித்ததையடுத்து அவருக்கு வழங்கி வந்த ஆதரவை 3 பெரிய நிறுவனங்கள் விலக்கிக் கொண்டுள்ளன. ஜெர்மனியின் சொகுசு கார் நிறுவனமான போர்ஷ், சுவிட்சர்லாந்து நாட்டின் கடிகார நிறுவனமான டாக் ஹியூவர், நைக்கி ஆகிய நிறுவனங்கள் தங்கள் விளம்பர தூதர் பதவியிலிருந்து ஷரப்போவாவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன.
டென்மார்க்கிலுள்ள 2 பள்ளிக்கூடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டார் என 16 வயது பள்ளி சிறுமியொருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த 2ல் 1 யூத பள்ளிக்கூடமாகும். இவருக்கு வெடிகுண்டு தயாரிக்க உடந்தையாக இருந்துள்ளார் என்று அவரது 24 வயதுடைய ஆண் நண்பர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் இருவரும் ரசாயனம் மற்றும் வெடிபொருட்கள் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்படவில்லை.
தம் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியதை சோமாலியாவின் இஸ்லாமியவாத அமைப்பான அல் ஷபாப் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் தமது போராளிகளில் 150க்கும் அதிகமானோர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என அமெரிக்கா கூறியிருப்பதை அந்த குழு நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மிக அதிக அளவிலான தமது போராளிகள் ஒரே இடத்தில் கூடமாட்டார்கள் என்று அல் ஷபாப் கூறியுள்ளது. சோமாலியாவின் தலைநகர் மொகதிசுவிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராசோ என்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அல் ஷபாப் குழுவினர் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்த தயாராகி வருகிறார்கள் என உளவுத்துறை தகவல் கிடைத்ததை அடுத்து வான் தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 158 தமிழ் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். காணாமல் போனவர்களுக்கு மரணச் சான்றிதழ்களை அளிப்பதற்கு ஏதுவான சட்ட நடைமுறைகளை துவங்கியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை அளிக்கிறார் கே எஸ் உதயகுமார்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நாடு பூராவும் சிறைச்சாலைகளில் 158 தமிழ் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். யுத்தத்தின் போது காணாமல் போனோர் மற்றும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோர் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் தரவுகள் பின்வருமாறு. 103 பேர் உயர் நீதிமன்றங்களிலே நிலுவையுள்ள வழக்குகளிலே இருக்கின்றார்கள். 14 பேர்கள் நீதிவான் நீதிமன்றங்களிலிருந்து நிலுவையில் உள்ள வழக்குகளில் இருக்கின்றார்கள். 32 பேர் குற்றவாளிகளுக்காக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள். 9 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தால் 158 பேர் இருக்கின்றனர்.
தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கைதிகள் சம்பந்தமாக எதிர்வரும் 11 தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சுவாமிநாதன், இதுகுறித்து தனிப்பட்ட முறையில் தனக்கு எந்தவிதமான தீர்மானங்களையும் எடுக்க முடியாதென்றும் தெரிவித்தார். இது சம்பந்தமாக சட்டமா அதிபருடன் ஆலோசித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் சுவாமிநாதன், காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழ்களை பெற்றுக் கொடுக்க புதிய சட்ட விதிமுறையொன்றை அமல்படுத்த அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன், யுத்தத்தின் போது காணாமல் போனோர் மற்றும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டினார்.
The government, in regard to persons who have been victims of enforced disappearances,
கடந்த ஆட்சிக்காலத்தில் காணாமல் போனோர் சம்பந்தமாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட விசேட ஆணைக்குழுவிடம் மக்களினால் 17,000 மேற்பட்ட முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறைப்பாடுகளை துரிதமாக ஆராய்வதற்கு ஆணைக்குழு தவறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர கருத்துக்களை தெரிவித்த போது, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தும் அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் தற்போதைய மனித உரிமை கோட்பாடுகளுடன் பொருந்தாதென்ற கருத்தை அரசாங்கம் கொண்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சமரவீர, அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்று அமல்படுத்தப்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். இவ்வாறான புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவது சம்பந்தமாக சட்டமா அதிபர் மற்றும் சட்ட ஆணைக்குழுவுடன் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க கருத்துக்களை தெரிவித்த போது, காணாமல் போனோருக்கு 100,000 ரூபாய் நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுக்க அரசாங்கத்தினால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்த விமல் ரத்நாயக்க, காணாமல் போனோருக்கு வழங்கப்படவுள்ள நஷ்டஈடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் கே எஸ் உதயகுமார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் 14 தமிழ் கைதிகளில் 3 பேர் மீது நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவிருப்பதாக வடமாகாண ஆளுநர் ரெஜினால் குரே கூறியிருக்கிறார். செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் தமிழ் கைதிகள் 14 பேரில் 3 நாளை குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த சிறைச்சாலைக்கு சென்று திரும்பியுள்ள வடமாகாண ஆளுநர் ரெஜினால்டு குரே அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார். இதேவேளை கைதிகளின் உடல் நிலைமை மோசமாக இருக்கின்றது என்றும் அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் பட்சத்தில் அதற்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்றும் அவர்களை பார்வையிட்டு திரும்பியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் கூறினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்தே தான் இன்று மெகசின் சிறைச்சாலைக்கு சென்று திரும்பியுள்ளதாக வடமாகாண ஆளுநர் ரெஜினால்டு குரே அவர்கள் கூறுகின்றார்.
එතුමල්ලාගේ මූලික කාරණය තමයි ඔවුන්ට චෝදනා ඉදිරිපත් නොකර රඳවා තබාගෙන ඉන්නවා කියලා.
நான் அவருடைய நிலைமைகள் குறித்து முதலில் கேட்டறிந்தேன். தங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருப்பதே அவருடைய முக்கிய முறைப்பாடாக இருக்கின்றது. சிலர் புனர்வாழ்வு பயிற்சி பெற்று குடும்பத்தினருடன் இருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும், ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நாட்டுக்கு திரும்பிய போது ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நாளை நான் ஜனாதிபதியை சந்தித்து இந்த கைதிகளுடைய நிலைமைகளை அவருக்கு எடுத்துரைப்பேன். அதே நேரம் இவர்களில் 3 பேருக்கு எதிராக நாளை குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தார்கள் என்றார் வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே அவர்கள். இதற்கிடையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களில் நால்வரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
இன்று காலை இந்த 4 பேரையும் அவர்கள் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சீலையில் ஏற்றப்பட்ட நிலையில் திரும்பவும் அவர்களை கொண்டு வந்து சிறைச்சாலை அறைகளுக்குள்ளேயே அடைத்திருக்கிறார்கள். மிக கூடிய வெக்கையும் எந்த ஒரு மின் விசிறியும் இல்லாத கடுமையான ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள் அவர்கள் வைத்திருப்பதன் காரணமாகவும், அவருடைய உடல்நிலைகள் கூடிய அளவு பாதிப்படைந்த நிலையிலும் அவர்கள் அதுக்குள் தொடர்ந்து இருப்பது உயிருக்கு கூட ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நிலையிலேயே அவர்களை அந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள் எங்களால் பார்க்க முடிந்தது. அவ்வாறு அவர்களுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அரசாங்கமே அதனை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும்.
நீங்கள் அவர்களை பார்க்க சென்ற பொழுது கூட்டமைப்பின் தலைமையிடமிருந்து தகவல் அல்லது செய்தி எதுவும் கொண்டு போனீங்களா?
இதுவரை எங்களுடைய தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் இதனையும் எங்களால் கொண்டு போக முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே சம்பந்தனையா அவர்கள் நேரடியாக சென்று ஜனாதிபதி ஒரு நல்லவர், வல்லவர், அவர் எல்லாமே மனிதநேயமுடையவர், அவர் உங்களுக்கு இந்த விடுதலையை பெற்றுத் தருவார், நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று முதலே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அவர்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். தான் இதனை பொறுப்படுத்திச் செய்வதாகவும், இனிமேல் அவ்வாறான உண்ணாவிரதம் வந்தால் தாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்றும் சொல்லி இருந்ததாக எங்களுக்கு அந்த உண்ணாவிரதம் இருக்கின்ற அரசியல் கைதிகள் தெரிவித்தார்கள். ஆனால் எதுவுமே நடக்காத நிலையில், அவர்களுடைய விரக்தி நிலையில் தான் அவர்கள் திரும்பவும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு உறுதிமொழியை வழங்கக்கூடிய அளவில் இருக்கவில்லை. அவர்களுடைய உண்மை நிலையை நேரடியாக பார்த்து இதனை வெளி உலகத்துக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கும் எங்களுடைய கட்சியின் தலைமைக்கு தெரியப்படுத்துவதற்காகவே நானும் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல் நானும் சென்றிருந்தோம். இந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் இதனை கூடிய கவனம் செலுத்தி உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதையே உருக்கமாக அவர்களும் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். நாங்களும் அந்த வேண்டுகோளை அவரிடம் முன்வைக்கின்றோம்
என்றார் ஸ்ரீதரன் அவர்கள்.
செய்தியை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையில் தற்போது நிலவி வரும் அந்நிய செலாவணி நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் 1.5 பில்லியன் டாலர்களை கடன் பெற இருப்பதாக இலங்கையின் நிதித்துறை பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஏற்கனவே கடந்த 2009 இதேபோன்ற ஒரு கடன் உதவியை இலங்கை பெற்றிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த நிலை ஏற்பட என்ன காரணம் என்று இலங்கை பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ணன் சார்வானந்தன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
ஆம், இலங்கை பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் சரித்திர ரீதியாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் ஆகத்தான் இருந்து வந்துள்ளது. இந்த அந்நிய செலாவணி இருப்பு எடுத்துக்கொண்டால் 14 நடுப்பகுதியிலிருந்து உலக பொருளாதாரத்தில், குறிப்பாக வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வட்டி வீதங்கள் அதிகரிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இலங்கையில் முதலீடு வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு செலாவணி வெளிநாட்டு கரன்சி திரைசரி முறியதுகளில் முதலீடு செய்தது குறைந்து வந்துள்ளது மாத்திரமல்லாமல் இங்கிருந்து பணமும் வெளியே எடுத்து செல்லப்பட்டு வந்தது. ஆகவே கடந்த வருடமே எதிர்பார்க்கப்பட்டது இந்த புதிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து உதவி பெற வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று.
நீங்கள் இந்த அரசாங்க பாண்டுகள், அரசாங்க பத்திரங்களில் இருந்து பணம் வெளியே போனது தான் இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லுங்க.
இல்லை, அது மாத்திரமல்ல, வேறு காரணங்கள், அது ஒரு பிரதான காரணம், அதுதான் ஆரம்ப காரணமாக இருந்தாலும் கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் போரினாலும் என பிரச்சனைகளாலும் ஏற்படும் இஸ்திரமற்ற நிலைமை, அதைவிட உலக ரீதியில் பெட்ரோலியத்தின் விலை குறைப்பினால் மத்திய கிழக்கு நாடுகளில், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் கூட பட்ஜெட் டெபிசிட் போன்ற பிரச்சனைகள் எழத் தொடங்கி.
ஆனால் வந்து இலங்கை வந்து ஒரு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடு, எனவே உலக அளவிலே எண்ணெய் விலைகள் குறைந்து வருகின்ற ஒரு நிலைமை வந்து இலங்கையின் அந்நிய
சாதகமாக இருந்தாலும், நான் கூறுவது என்னென்றால் நிச்சயமாக அது இலங்கை பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டவர்களை தொழில், சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகள் வெளிநாட்டவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது குறைந்து வந்தது. ஆகவே முதல் தடவையாக 15 வெளிநாட்டு, உங்களுக்கு தெரியும் இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி வரும்படியில் முக்கிய பங்கு வகிப்பது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் அனுப்பும் ரெமிட்டன்சஸ். அதன் வளர்ச்சி வீதம் மிக மிக குறைவாகத்தான் இருந்தது முன்னே ஆண்டுகளை விட, 14ஆம் ஆண்டை விட 15ஆம் ஆண்டு. ஆகவே அந்த வெளிநாட்டு செலாவணியின் வருவாய் அந்த விதத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து குறைந்து வந்தது. இனி ஏற்றுமதிகளை எடுத்துக்கொண்டாலும் புதிய அரசாங்கம் வந்த பொழுது உலக நாடுகளில் உள்ள ஒரு சிரமற்ற பொருளாதாரத்தினால் இலங்கையின் ஏற்றுமதிகள் கூட பெருவாரியாக கிராக்கி இருக்கவில்லை. ஆகவே இந்த மூன்று காரணங்களினாலும் உல்லாச பயணத்துறை ஒன்றுதான், மற்றும் தேயிலை விலையில் கூட பெரிதாக கடந்த வருடம் இங்கே எதிர்பார்த்த அளவு அந்நிய செலவினை பெற முடியாமல் இருந்தது. உல்லாச பயணத்துறை ஒன்று தான் சற்று அதிகமாக காணப்பட்டது. ஆகவே இவ்வாறு பல்வேறு உலக பொருளாதார சூழ்நிலை காரணமாக பெட்ரோலிய விலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட, ஸோ ஆகவே இந்த வெளிநாட்டு காரணங்கள் இது, அதை விட ஒரு ஆட்சி மாற்றத்தின் ஜனாதிபதி தேர்தல் தை மாதம் இடம்பெற்றது, மற்றும் ஆவணி மாதம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. பாராளுமன்றத்தை எவ்வாறாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அரசாங்கமும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு அவர் பல்வேறு சலுகைகளை கொடுத்ததனால் நிச்சயமாக பட்ஜெட் பற்றாக்குறை, வரவு செலவு திட்டத்தில் பாரிய பற்றாக்குறை ஏற்பட்டு 7% நாட்டின் ஜிடிபியில் 7.2% எட்டியது 15ஆம் ஆண்டு.
சரி, ஆனால் இப்பொழுது இதை IMF-இன் இந்த கடன் என்பது நிபந்தனைகளுடன் தான் வரப்போகிறது. அதிலே முக்கியமான நிபந்தனை என்பது இலங்கை தன்னுடைய வரி திரட்டும் விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும், மேலும் கூடுதலாக வரி விதிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதை செய்யக்கூடிய அளவுக்கு இலங்கையிலே இருக்கின்ற தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு அரசியல் மனோதிடம், பொலிட்டிக்கல் வில் இருக்கிறதா?
அது ஒரு முக்கியமான கேள்விதான். பொலிட்டிக்கல் வில் இருக்கிறதை விட இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய அளவு பெரும்பான்மை கொண்டிருக்கவில்லை. அந்த நிலையில் அரசியல் ரீதியில் அது ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமானதுதான் பெரிய கேள்வி. அவர்கள் இந்த கடனை பெறுவதற்காக ஒத்துக்கொள்ளலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் விடலாம். இது சரித்திர ரீதியாக நடைபெற்று வருகின்ற 80ஆம் ஆண்டுகளில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் IMF இடமிருந்து பெற்ற கடன் உதவியிலும் பொது நிபந்தனைகள் விதிப்பார்கள், ஆனால் அதை பூர்மையாக நடைமுறைப்படுத்த வருவதில்லை. ராஜபக்ஷ அரசாங்கமும் அதைத்தான் செய்தார்கள்.
இலங்கை பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ண சர்வானந்தன். இன்று சர்வதேச பெண்கள் தினம். இன்றைய தினத்தில் இலங்கையில் பெண்களுக்கும் சிறுமியருக்கும் எதிரான பாலியல் வன்முறைகளை கட்டுப்படுத்த வேண்டுமென கோரி வடமாகாணத்தின் பல இடங்களில் பேரணிகள் நடைபெற்றுள்ளன. சில அமைப்புகள் இதனை இருண்ட பங்குனி அல்லது இருண்ட பெண்கள் தினம் என்றும் கூறியுள்ளன. இது குறித்து மீண்டும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் பெண்கள் சிறுமியர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை கட்டுப்படுத்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சர்வதேச மகளிர் தினமாகிய இன்று வடமாகாண மாவட்டங்கள் தோறும் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு, வடமாகாண பெண்கள் செயற்பாட்டுக்கான பரிந்துரை வலையமைப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. அதே நேரம் இந்த பெண்கள் அமைப்புகளைச் சேர்ந்த தூதுக்குழு ஒன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நேரடியாக சந்தித்து பெண்களின் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருக்கின்றது. இதுகுறித்து இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்களில் ஒருவராகிய சின்னையா கலாவதி அவரிடம் விவரம் கேட்டேன்.
பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் சிறுவர்களுக்காக உடனடி சட்ட நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரம் பாதிப்பு ஏற்படுத்தினவர்களுக்கு இப்ப எங்களை நாட்டு சட்டத்துல இருக்கிற அந்த சட்டங்களை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும் என்றத வந்து நாங்கள் அதற்கு சொல்லியிருந்தாங்கள். அதே நேரம் சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு குழுக்களை வந்து உருவாக்கி எதிர்காலத்துல வந்து இப்படியான வன்முறை இல்லாத ஒரு சுதந்திரமாக பெண்கள் நடமாட வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் கேட்டிருந்தாங்கள்.
அதுக்கு அவர் என்ன சொன்னார்?
அந்த வகையில் அவர் அதை மேலே அவர் கருத்தில் எடுத்துக்கொண்ட அவரோட வந்திருந்த சட்ட ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க அவர்களும் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதோட தான் உடனடியாக வந்து நாங்கள் இந்த பெண்கள் அமைப்பை பெற்றுக்கொண்டு போலீஸ் அதிபரோட சட்டத்துறையில உள்ள ஆக்களையும் பெற்றுக்கொண்டு எங்களோட சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இதுக்கான தீர்வை பெற்றுக் கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதாக வந்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை வந்து அவர் தந்திருந்தனர்
என்றார் கலாவதி அவர்கள். இதேவேளை இன்றைய தினத்தை கருப்பு தினமாக ஏன் அனுட்டிக்கின்றீர்கள் என பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பைச் சேர்ந்த ரஜினி சந்திரசேகரம் அவரிடம் கேட்டேன்.
இன்றைய மகளிர் தினத்தை வந்து கொண்டாடுறதுக்கான எந்தவித சாதகமான சூழல்களும் எங்களுக்கு நீதித்துறையாலையும் ஏற்படுத்தி தரவில்லை, போலீஸ் துறையாலும் ஏற்படுத்தி தரவில்லை. இதன் அடிப்படையில இன்றைய தினத்தை வந்து நாங்கள் ஒரு இருண்ட பங்குனியாகவும் இருண்ட பெண்கள் தினமாகவும் தான் பார்க்கின்றோம். இருண்ட பங்குனியாக பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது பெண்களது தோழிகள் யாரும் வன்முறைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற சூழலே காணப்பட்டுக் கொண்டிருக்கு. இந்த பெண்கள் வன்முறை இல்லாத ஒழிக்கும் வரையும் எங்களுக்கு மகளிர் தினம் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படாத என்ற ரீதியிலேயே நாங்கள் இருண்ட நாளாக இன்று கொண்டாடினோம். கடந்த ஒரு வருடத்துக்குள்ள அதை விட யாழ்ப்பாணத்தில இருக்கிற அரியால முள்ளியில 18 வயசு ஒரு பெண்மணி இவர்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு இதுவரையும் எந்தவித தீர்ப்பும் வழங்கப்படாமல் வழக்குகள் தீர்ப்போடப்பட்டுள்ளன. கடந்த மாதம் வவுனியாவில் கருஷ்ணவி என்ற பெண் பிள்ளை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இப்படியான பாலியல் வல்லுறவும் கொலைகளும் வந்து மிகவும் பாரதூரமான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம்
என்றார் ரஜினி சந்திரசேகரம் அவர்கள்.
செய்தியை அளித்தவர் மாணிக்க வாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு கட்சிகளும் தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி, திமுகவிற்கும் விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கும் இடையில் கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி. அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. பசிபிக் கடலில் உள்ள ஒரு குட்டி தீவான மார்ஷல்ஸ் ஐலாண்ட் இந்தியா, பிரிட்டன் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுக்க முயற்சித்து வருகிறது. இதுகுறித்து பூபாலரத்னம் சீவகன் தயாரித்து அளிக்கும் ஒரு செய்தி தொகுப்பு.
பெரும் யுத்தம்தான். இந்தியா உட்பட உலகின் 3 அணுவல்லமை கொண்ட நாடுகளை அந்த அணு ஆயுதங்களை களைய செய்ய மார்ஷல் தீவுகள் முயற்சிக்கின்றது. இந்தியா, பிரிட்டன் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை அணு ஆயுத போட்டியை தடுப்பதற்கான அணுப்பரவல் தடை சட்டத்தை மீறிவிட்டதாக கூறுகின்ற இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தை விசாரணைக்கு ஏற்க செய்ய அடுத்த 1.5 வாரம் அவர்கள் முயற்சிப்பார்கள்.
Everybody in this great hall of justice,
அணு ஆயுத பயன்பாட்டிற்கான எல்லை தாண்டப்பட்டுவிட்டால் இது குறித்த சட்டம் கேலிக்குரியதாகிவிடும் என்பதும், நீதி என்பது காலம் கடந்தாகிவிடும் என்பதும் இங்கிருக்கும் அனைவருக்கும் திட்ட தெளிவாக தெரிந்த ஒன்று.
B-52 மற்றும் 50களில் இந்த தீவு தேசத்தில் தான் அமெரிக்கா பல அணு ஆயுத சோதனைகளை செய்தது. ஒரு ஹைட்ரஜன் குண்டு 3 தீவுகளை முற்றாக அழித்து விட்டது என்றும், அது 2 உலகப் போரின் ஹிரோஷிமாவில் போடப்பட்ட குண்டை விட 1000 தடவை சக்தி மிக்கது என்றும் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். நீதிமன்றத்தில் தமது வாதத்தை முன்வைத்த அந்த நாட்டின் பிரதிநிதி அழிவின் கொடூரத்தை விளக்குகின்றார்.
எமது நாட்டில் உள்ள பல தீவுகள் அப்படியே உருகி அழிந்து போய்விட்டன. ஏனையவை பல 1000 வருடங்களுக்கு உயிர்கள் வாழ முடியாத அளவிற்கு போய்விட்டன. மார்ஷல் தீவுவாசிகள் அதனால் இறந்ததுடன் பலர் முன்னப்போதும் இல்லாத பிறப்பு குறைபாடுகளால் அவதியுறுகிறார்கள். மாசடைந்ததால் வந்த புற்றுநோயுடன் பலர் போராடுகிறார்கள். அந்த ஆயுதத்தின் பேரழிவு தன்மைக்கு இந்த தீவுகள் ஒரு சாட்சியம்.
தமது இந்த இழப்புகளுக்கு சரியான நட்டஈடு வழங்கப்படவில்லை என்று மார்ஷல் தீவுகள் நீண்ட காலமாகவே கூறி வருகின்றது. ஒருவேளை இந்த போராட்டத்துக்கு அதுவும் காரணமாக இருக்கலாம். இந்த 3 நாடுகளும் தமது அணு ஆயுதங்களை கைவிடும் என்று எவரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த வழக்கு ஒருவேளை அணு வல்லரசுகளை தமது அணு ஆயுத கையிருப்புகளை குறைக்க அழுத்தத்தை கொடுக்கலாம்.
செய்தி குறிப்பை அளித்தவர் பூபாலரத்னம் சீவகன். இனி வருவது புதிய அறிவியல் செய்திகளை தாங்கி வரும் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி. தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் அறிவியலில் இன்று முதலில்
இணைய காலத்தில் இலத்திரனியல் அஞ்சலிலும் சமூக வலைதளங்களிலும் அட் என்ற குறியீடு மிகவும் முக்கியமான ஒன்றாக பயன்பாட்டில் உள்ளது. அது குறித்த ஒரு தகவல். ஒரு காலத்தில் கணக்கெட்டு பதிவாளர்களால் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டு வந்த ஆட் குறி தெளிவற்ற ஒரு சின்னமாகவும் இருந்துள்ளது. அந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் ஆட் சைனை பரிச்சயப்படுத்திய பெருமை மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் என அனைவராலும் பரவலாக கூறப்படும் ரே டொம்லின்சனையே சாரும். இவர் தனது அலுவலகத்தில் உள்ள இரண்டு கணினிகளுக்கிடையே மின்னஞ்சல் மூலம் செய்திகளை அனுப்பும் போது அனுப்புபவரின் பெயருக்கும் அந்த செய்தி சென்றடையும் விலாசத்திற்கும் இடையே ஆட் என்ற குறியை 1971 பயன்படுத்தினார். முன்னர் கணினி தொழில்நுட்பத்தில் ஆட் குறியின் பயன்பாடு மிகவும் அரிதாகவே இருந்ததால் இந்த தொழில்நுட்பத்தில் பயன்பாட்டில் இருந்த புரோகிராம்கள் மற்றும் ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆகியவற்றில் ஆட் குறியின் பயன்பாடு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் ஆட் என்ற ஒரு குறி ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் ஏ டி என்ற இரண்டு எழுத்துக்களாலான அட் என்ற சொல்லுக்கான பொருளையே கொடுப்பதாகவும் அமைந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்திற்கு முன்னதாகவே அட் சின்னம் தட்டச்சு இயந்திரங்களில் காணப்பட்டதாக ஷேடி கேரக்டர்ஸ் நூலாசிரியர் ஹெய்த் ஹவுஸ்டன் தெரிவிக்கிறார். இது வருமனே இத்தனை இவ்வளவு விலைக்கு என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு குறியீடாகவே அட் பாவிக்கப்பட்டு வந்துள்ளது என தெரிவிக்கும் அவர், அதற்கு அப்பால் அட் சைன் வேறு எந்த தேவைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தட்டச்சு இயந்திரங்களில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக முறையான கணினி விசைப்பலகையிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என விளக்கிய அவர், கணினி வர்த்தக பயன்பாட்டிற்கே பயன்படுத்தப்பட்டதால் அதில் அட் குறி பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். அட் குறியீட்டின் வடிவமைப்பை கொண்டு அநேக நாடுகளில் அதனை வேறு பெயர் கொண்டு அழைப்பதுடன் வெவ்வேறு விளக்கங்களையும் வழங்குவதாக இத்தாலி கல்வியாளரான ஜோஜியோ ஸ்டேபல் தெரிவித்தார். துருக்கியில் அது ரோஜாமலருக்கான குறியீடாக உள்ளது என தெரிவித்த அவர், நோர்வேயில் பன்றியின் வால் எனவும் கிரேக்கத்தில் தாராக்குஞ்சை குறிப்பதுடன் ஹங்கேரியில் அது புலுவிற்கான குறியீடாகவும் அந்தந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளில் அரோபா எனப்படும் எடையை அளவிட பயன்படும் ஒரு குறியாக பயன்படுத்தப்படுகிறது. இத்தாலியில் அது அம்போரா என அழைக்கப்படுவதுடன் பண்டைய காலம் முதல் பயன்படுத்தப்பட்டு வரும் நீண்ட கழுத்துடனான மட்பாண்ட சேமிப்பு ஜாடிகளை குறிப்பதாகவும் உள்ளது. 15ஆம் நூற்றாண்டுகளில் அட் குறியீடு வர்த்தக பயன்பாட்டில் இருந்ததற்கான சான்றுகளும் உள்ளதாக இத்தாலிய கல்வியலாளரான ஜோஜியோ ஸ்டேபல் மேலும் தெரிவித்தார். அனைவருக்கும் அறிவியலில் அடுத்து, இசைக்கருவிகளை மீட்டாமல் கையசைவுகளை மாத்திரம் கொண்டு இசையமைக்க முடியும் என்பதை தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று நிரூபித்து காட்டியுள்ளது குறித்த தகவல். டெக்சாஸில் ஆஸ்டினை தளமாக கொண்ட ரெமெடி நிறுவனம் கையசைவுகள் மூலம் இசையமைக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் கையுறையொன்றை உருவாக்கியுள்ளது. கையில் அணியக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கையுறையை அணிந்து கொண்டு உள்ளங்கை மற்றும் விரல்களை அசைப்பதன் மூலமாக இசையமைத்துக் கொள்ள முடியும். அது எந்தவொரு உறுதியான மேற்பரப்பையும் வாத்திய கருவியாக மாற்றி இசையை உண்டாக்கும். இது குறித்து தெரிவித்த ரெமெடி நிறுவனத்தின் தலைவர் அன்ரியா, ரெமெடி கையுறையை அணிந்து கொண்டு கையசைவுகள் மூலமாக மாத்திரம் இசையமைக்க முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்றார்.
I can play a glass, I can play a board, I can play my desk, I can play my body. So every surface actually is an opportunity.
இந்த கையுறையை பயன்படுத்தி கண்ணாடி குவளை, மேசை, ஒரு பலகை, ஏன் என்னுடைய உடம்பில் தட்டி கூட இசையை உருவாக்க முடியும். ஆகவே எந்த ஒரு தளத்திலும் இது சாத்தியமானதே. ஏனைய இசைக்கருவிகளுடன் சேர்த்து இசையை உருவாக்க வேண்டுமென்றால் இதுவே மிகவும் சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது இதனை மீட்டுகின்ற அதே வேளை ஏனைய வாத்திய கருவிகளையும் இசைக்க முடியும்.
ஒரே சமயத்தில் இரண்டு வெவ்வேறு இசையை வெளிப்படுத்தும் அனுபவத்தை இது கொடுக்கிறது. இசையமைக்கும் கையுறை தொழில்நுட்பத்தில் விரல் நுனிகள் மற்றும் உள்ளங்கையூடாக 8 சென்சர்கள் தொழில்படுவதாக உருவாக்கப்பட்டுள்ளது. கையுறை உருவாக்கும் இசை பொருத்தப்பட்டுள்ள கைப்பட்டிக்கு காந்த இணைப்பு ஊடாக பரிமாற்றுகிறது. அதனை பெற்றுக்கொண்ட கைப்பட்டி கணினி அல்லது மொபைல் சாதனங்களுக்கும் புளூடூத் வழியாக அனுப்பி வைக்கிறது. பெருந்திரளான மக்களின் முன்னால் இசைக்கப்படும் டிஜேக்களில் இதன் பயன்பாடு மிகச்சிறப்பாக இருக்கும். கையுறையை கொண்டு அசைவுகளை ஏற்படுத்தி மக்களை மகிழ்விக்கும் போது அதனை அவர்களும் பார்த்து அனுபவிக்க வாய்ப்பு வழங்குகிறது என ரெமெடி நிறுவனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இனி இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
ஐரோப்பாவுக்குள் குடியேறிகள் நுழைவதை கட்டுப்படுத்துவதற்காக துருக்கிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இடைக்கால ஒப்பந்தம் சர்வதேச மனித உரிமையை மீறும் செயல் என ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டனின் உறுப்புரிமை ஐக்கிய ராஜ்யத்தின் பொருளாதாரம் வளர்வதற்கு உதவியது என பேங்க் ஆப் இங்கிலாந்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.